சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருவிளையாடல் புராணம் சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது கால்மாறி ஆடின படலம். வழங்குபவர் சிவரமணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
விக்ரமன் வந்து ராஜசேகர பாண்டியனுக்கு பட்டம் கட்டிட்டு அவர் வந்து பெருமாளுடைய திருவடியை சேர்ந்தார். ராஜசேகரன் இந்த பாண்டிய மன்னர்கள் எல்லாருமே அப்பாவோட பிள்ளை வந்து அதிக பக்தி பண்ணிட்டே வரா சுவாமிகிட்ட. அப்படி பண்ணிட்டு வரும்போது ராஜசேகரன் 63 கலைகளே படித்து வல்லவனாக இருக்கிறான். கலைகள் மொத்தம் 64 பரதம் உட்பட. பரத சாஸ்திரத்தை மட்டும் அவன் படிக்கலை. ஏன் படிக்கலைன்னா அதை படித்தா சுவாமிக்கு தெரிகிறது நமக்கு தெரியுங்கிற எண்ணம் வந்துடும். அந்த சுவாமியோட போட்டி போடுற மாதிரி நமக்கு வரக்கூடாது, அந்த எண்ணம் வரக்கூடாது. சுவாமி சுவாமியை நம்ம பக்தன். அதனால் சுவாமி எதில் வந்து சிறப்பாக இருக்கிறாரோ அதை நம்ம வந்து தொட வேண்டாம். எல்லா கலையிலும் அவர் வல்லவர் தானே, எல்லா கலையிலும் வல்லவர் தான் அவர். இருந்தாலும் இந்த கலையை பயின்றால் நாம் சுவாமிங்கிற எண்ணத்தை கொடுக்கக்கூடிய கலை இது. கலைகளிலேயே உத்தமம் பரதம் தான். ஏன்னா ஒருவனுடைய உடல், அவருடைய உணர்ச்சிகள், உயிர் எல்லாமே ஒன்று சேர்ந்து ஈடுபட்டாலொழிய அந்த பரதத்தில் உத்கர்ஷ பாவத்தை கொண்டு வர முடியாது, உத்கிருஷ்டத்தை அடைய முடியாது. என்ன நினைனாலும் அதை அவன் படிக்க வேண்டான்னு விட்டுட்டான். அதிகார நந்தி கேள்விப்பட்டிருக்கே, சிலாதிருஷ்ணனுடைய பிள்ளை சைலாதி, அவர் 8 வயசில் சுவாமியுடைய கிருபையை பெற்று சாரூபியத்தை பெற்றார். பெற்றபோது அவர் என்ன சொன்னார், பகவானே என் முகத்தை மட்டும் குரங்கு முகமாக கொடுத்துருங்கன்னு. ஏன்னா கண்ணாடி பார்க்கும்போது சுவாமி மாதிரி இருக்குங்கிற எண்ணம் வரக்கூடாது. அவர் தான் சுவாமி, நம்ம அடியவர் தான். ஆகவே குரங்கு முகத்தை கொடுங்கினார். குரங்கு முகத்தோட பழைய ரூபங்கள்லாம் அவருக்கு இருக்கு. திருவல்லம்னு ஒரு க்ஷேத்திரம் இருக்கு வேலூர் பக்கத்தாப்பில், அங்கே போய் பார்த்தீங்கன்னா சுவாமி கைத்தாமரே அதிகாரம் இருக்கார். குரங்கு முகத்தோட மான்மொழியோட கூப்பியக்கரத்தோட இருக்கிறார் அப்படின்னு பார்க்குறோம். அது போல சுவாமிக்கு போட்டி போடுறோம் அப்படின்னு இருக்கக்கூடாதுங்கிறதுனால பரதத்தை இவன் படிக்கலை. படிக்காத போது பக்கத்தில் திருவானைக்காவில் இருக்கிற ஜம்புநாத பெருமானுடைய பூரண அனுகிரகத்தை பெற்றவனும் அந்த சோழ தேசத்தை ஆண்டு உருவான கரிகார் சோழன் அப்படிங்கிற உத்தம சோழன், சிறப்பான தவம் கொண்டவன், கருவில் திருவுடையவன். அவன் தான் காஞ்சிபுரம்ங்கிற உத்தம க்ஷேத்திரத்தையே நிர்மாணித்தவன். இமயமலை வரை யாத்திரை பண்ணி இமயமலையிலே தன் புலிக்குடியை நாட்டியவன், சிறப்பாக கருதப்படுபவன். அவன் 64 கலைகளிலும் வல்லவனாக இருக்கின்றான் கரிகார் சோழன். அப்போ அந்த திருவாரூர்லேருந்து அவன் திருவாரூரை தலைவனாக கொண்டு ஆண்டவன். அங்கேருந்து ஒருத்த வந்தான், ஒரு புலவன் வந்தான். வந்து சொன்னால், ராஜசேகரா நீ ஒஸ்தி தான், இருந்தாலும் கரிகாலன் உன்னோட ஒஸ்தி. அதை கேட்டு இவன் மனம் புழுங்கியது. ஏன்னு கேட்குறான், அவனுக்கு பரதமும் தெரியுமே, நீயே அதை ட்ரை பண்ண மாட்டேங்கிற. நான் உன்னை மட்டப்படுத்துகிறதா சொல்லலை, அது ஒன்று பாக்கி இருக்குன்னு உன்னை நினைவுபடுத்துகிறதா சொன்னேன். உடனே சுவாமியுடைய பிறனின்னு நினச்சான் இவன். ஒரு பாண்டிய தேசத்தில், பாண்டிய வம்சத்தில், உத்தம வம்சத்தில் சுவாமியே ராஜாவாக இருந்து ஆட்சி பண்ணின இந்த ஊரில் வந்த ஒரு ராஜா, அவனுடைய ஜீவித திசையில் இன்னொரு தேசத்து ராஜாவிட மட்டம் அப்படிங்கிற ஒரு அபக்ஷாதி இவன் இன்னைக்கு ரகசியமாக சொல்லிருக்கான். இது ஊர் முழுக்க நெருப்பாக பரவிடும், இது இந்த வம்சத்துக்கு கெடுதலாக போகும். ஆகவே சுவாமியே சொல்கிறார், நீ இந்த கலையை கற்றுக்கோன்னு சொல்கிறார்னு வச்சுக்கிறேன் என்று தன் மனதை தேற்றிக்கொண்டான். அந்த பரத சாஸ்திரத்தை வல்லவர்கள் மூலம் சிறப்பாக கற்று தேர்ந்தான். தேர்ந்த உடனே அதை படிக்க படிக்க அதில் இருக்கிற சிரமங்கள்லாம் தெரிஞ்சுது. சுவாமிகிட்ட அவனுக்கு ரொம்ப வந்து அனுதாபம் உண்டாச்சு. பகவானே, நீ வலதுகாலை ஊன்றி இடதுகாலை வீசி இவ்வண்ணமே இந்த உயிர்களுக்கெல்லாம் முக்தியினை அளிக்க வேண்டும், குஞ்சித பாதத்தினாலே தூக்கிய திருவிட இடதுகாலினால முக்தியை அளிக்க வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தோடு, பரநலம் கருதி சுயநலம் கருதாது, உன்னுடைய சிரமத்தை கருதாது, இவ்வாறு நீ ஆடிக்கொண்டிருக்கிறாயே, உனக்கு அந்த வலதுகால் நோகாதா என்று நினைத்தானான். இப்படி நினைக்கலாமா, சுவாமியை நம்மளை போல நினைக்கிற மாதிரி ஆயிட்டானே அப்படின்னா பக்தி பரவசம் கொண்டவர்கள் பெருமானை தன் போல் நினைப்பார்கள். சுவாமிக்கு பசிக்காதுன்னு நினைச்சோன்னா நம்ம பூஜை பண்ண மாட்டோம். சுவாமியை பூஜை பண்ணுறது ஆரம்பத்தில் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்கிறதுனால பண்ணுறோம். சுவாமி அழகா இல்லைங்கிறதுக்காக அலங்காரம் பண்ணல, சுவாமி அழுக்கா இருக்காருங்கிறதுக்காக அபிஷேகம் பண்ணலை, சுவாமிக்கு பசிக்குங்கிறதுக்காக அவருக்கு நிவேதனம் பண்ணல. சுவாமிக்கு வஸ்திரம் சாத்த முடியுமா, சுவாமிக்கு வெளியில் போனால் தானே அவருக்கு வஸ்திரம் சாத்த முடியும். எல்லாருமே சுவாமிக்குள்ளே தானே இருக்கும், அவருக்கு வெளியில் எப்படி போய் அவருக்கு வஸ்திரம் சாத்துறது. அதனால் அவருடைய பூஜை என்பது நமக்கு முடியாத காரியம். இருந்தாலும் சுவாமியை பூஜை பண்ணிட்டே வந்தால் சுவாமிகிட்ட பூஜிக்க பூஜிக்க நேசம் உண்டாகும். அந்த பக்தி உண்டாயிடுது, நேசம் உண்டாயிடுதுன்னு சொன்னால் அவரை பூஜை பண்ணாமல் இருக்க முடியாது. அப்போ நமக்கு என்ன தோணும், நித்தப்படி 8 மணிக்கு நேவேத்தம் பண்ணி சுவாமியை எதிர்பார்த்துட்டு இருப்பாரு, இன்றைக்கி லேட்டாக ஆகிடுதுன்னு ஓடி வருவோம். அப்படியே நம்முடைய பாவம் மாறிடும். சுவாமி வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு, சுவாமிக்கு பசிக்குமே அப்படிங்கிற எண்ணம் வந்துடும். அதுதான் உண்மையான பக்தி. அந்த மூட பக்தின்னு சொல்றாளே, அந்த பக்திக்குத்தான் சுவாமி இறங்குறார். அதுதான் நம்ம சம்பாதிக்க வேண்டியது. என்ன காரணம்னா, அது நம்மள்ட இல்லாதது, அது நமக்கு வராதது. எது துர்லபமோ எது துஸ்சாத்தியமோ அதுதான் நம்ம சம்பாதிக்கணும். அந்த அப்படி சம்பாதிச்ச வாழ்க்கை தான் சுவாமியுடைய அந்தரங்க பிரியம் இருக்கு. கண்ணப்ப நாயர் என்ன நினைச்சாரா, சுவாமியை காவல் காக்கிறார். ரெண்டாம் நாள் வேட்டைக்கு போறதுக்கு முன்னாடி சுவாமிகிட்ட வந்து பர்மிஷன் கேட்கிறார். ஆறு தமராக நீர் இங்கு இருப்பதென்று அகலமாட்டேன், நீர் பசித்திருக்க இங்கு நிற்கவும் இல்லேன். பெருமானே, யாரும் உங்க கூட துணைக்கு இல்லை, ஆகவே உங்களை விட்டு பிரியறதுக்கு எனக்கு மனசு வரல. நான் வேட்டைக்கு போயிருக்கும் போது கரடி வந்து உங்களை பிராண்டிட்டா என்ன பண்றது, புலி வந்து கடிச்சுட்டா என்ன பண்றது, வேடர்கள் போடுற அம்பு உங்க மேல தவறி பாஞ்சுட்டா என்ன பண்றது, உங்களுக்கு உடம்பு நோகுமே, உங்களை தனியாக விட்டுட்டு என்னால் போக முடியாது. ஆனால் உங்களுக்கு காவல் காத்துன்னு இங்கே இருந்தால் உங்களுக்கு தொப்பை பசிக்குமே, வேட்டையாடி வந்து சமைச்சு உங்களுக்கு ஊட்டினாதானே அந்த தொப்பை ரொம்ப, ஆகவே கொஞ்ச நேரம் உங்களை பார்த்துக்கோங்க ஓடி வந்துடுறேன்னு சொல்லிட்டு கண்கள் நீர் வார கையில் சிலையை எடுத்துக்கொண்டு போனார்னு செக்கிடார் சொல்கிறார். அந்த அந்தரங்க பக்தி ஒருத்தனுக்கு வரணும், அது ராஜசேகரனுக்கு இருந்தது. ஆகவே சுவாமிக்கு கால் வலிக்கும்னு நினைச்சார். சுவாமியோட போட்டி போடக்கூடாதுன்னு நினைச்சவர் என்ன பண்ணிட்டார், இப்ப சுவாமிக்கு தன்னை போலவே கால் வலிக்கும் நினைச்சார். சுவாமி அப்படி அவரை மாத்திட்டார். அதனால என்ன பண்ணார், பெருமானே நீ கால் மாறி ஆட வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணார். சுவாமி செவிசாய்க்கவில்லை. சிவராத்திரி அன்னைக்கும் நான் பூஜை பண்றேன், அன்னைக்கு நிச்சயமா நான் கேட்கிற வரத்தை நீ கொடுப்பாய், கொடுத்தே ஆக வேண்டும் என்று சொல்லி சிவராத்திரியில் அவரை நாலு காலமும் பூஜை பண்ணி சுவாமிகிட்ட விண்ணப்பம் பண்றார். நின்ற தாள் எடுத்து வீசி எடுத்த தாள் நிலமீது ஊன்றி, நீ ஊனின்றிருக்கிறே வரதுகால் அதை எடுத்து வீசு, அது ரிலாக்ஸ் ஆகட்டும். எடுத்து வைத்திருக்கிற தாள் தூக்கியே வச்சிருக்கிறே அதுவும் வலிக்குமே, அந்த தாளை நில மீது ஊன்று. எடுத்த தாள் நிலமீது ஊன்றி இன்று நான் காண, நான் பார்க்குற மாதிரி பண்ணணும், என் கண் முன்னாடி பண்ணணும், பிரத்யட்சமாக பண்ணணும், நான் நம்புற மாதிரி பண்ணணும், நான் சாட்டிஸ்ஃபை ஆகணும், எனக்கு திருப்தி ஏற்படணும். பாக்கி இல்லாமல் சாப்பிடணும்னு அம்மா குழந்தைட்டு சொல்கிற மாதிரி, ஒரு பருக்க பாக்கி இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாள் அதே மாதிரி, அப்போ தான் உனக்கு அப்பா பொம்மையெல்லாம் வாங்கி தருவேன், இல்லைன்னா அப்பாட்ட சொல்லிவிடுவேன், உன் கிளாஸ் டீச்சர்கிட்ட சொல்லிவிடுவேன் அது சொல்கிறாள் இல்லையா. அதே மாதிரி இன்று நான் காண பிரத்யட்சமாக கண்கூடாக மாறி ஆடி, நீ கால் மாறி ஆடி, என் வருத்தமெல்லாம் பொன்றுமா செய்தி, என்னுடைய துக்கத்தை அழியுமாறு செய்வாய். மாட்டேன் என்றால் நான் அழியுமாறு செய்து கொள்வேன். ஒன்று நான் அழிய வேண்டும், இல்லை என்றால் என் துக்கம் அழிய வேண்டும். என் வருத்தமெல்லாம் பொன்றுமா செய்தி அன்றேல் பொன்றுவல், என் துக்கம் அழியவில்லை என்றால் நான் அழிந்து போவேன் என்று சொல்லி, என்று அன்பன் குன்றனான் சுரிகை வாழ்மேல் குப்புற வீழ்வேன் என்ன. வீரர்கள் எப்பொழுதுமே இடையில சுரிகை என்ற குற்றுவாள் வைத்திருப்பார்கள், அது அவர்களுக்கு தோஷம் கிடையாது, க்ஷத்ரிய தர்மம். அதை எடுத்து பூமியில் குத்தினான், அதனுடைய வாய் மேலாகவும் பிடி கீழாகவும் குத்தினான். நீ கால் மாதிரி ஆடலைன்னு சொன்னா நான் இது மேலே குப்புற விழுவேன். ஏன் குப்புற விழணும்னு சொன்னா, ஒரு வீரன் முதுகிலே வடுபடக்கூடாது, நெஞ்சில் தான் காயம்படணும். அதனால அந்த கத்தியை நேராக குத்தி வச்சுட்டு இல்லை நான் குப்புற விழுவேன், அந்த காயத்தை மார்பில் வாங்கிக் கொள்வேன் என்று சொன்னான். அவ்வாறு சொல்லி நாட்டினான் குறித்து பாய சொன்ன உடனே என்ன பண்ணா, அந்த குத்தப்பட்டு நட்டப்பட்டு வச்சிருக்கிற அந்த குற்றவாள் மீது தான் பாய்ந்தான். பாய்கின்ற அளவிலே அவன் அதில் முழுவதும் பாய்வதற்கு முன்பாக சாமி என்ன பண்ணார், அவனை தடுத்து ஆடி காண்பித்தார். இடத்தாள் ஊன்றி நீட்டினான் வலத்தாள் வீசி நிருமலல், மலமில்லாத சுவாமி என்ன பண்ணார், இவனுடைய வேண்டுகோளுக்கு மனம் இறங்கி தன்னுடைய பக்தன் உயிர்விடக்கூடாது என்பதற்காக. எல்லார் உயிரையும் வாங்குறவர் தான் சுவாமி, அவருக்கு நிதனை பற்றின்னு பேரு, உடம்புலேருந்து உயிர் எடுக்கிறவர் யாருன்னா அவர் தான். ஆனால் தன் பக்தன்ட்ட அவர் என்ன என்ன ஆறார், ஒரு பாவனனை போல மனுஷனை போல ஆயிடுறார். இவர் சூக்ஷ்மம் இது பக்தி சாஸ்திரத்தில். பரமேஸ்வருடைய பரதத்துவ லட்சணம் என்னன்னு கேட்டா, படைக்கப்பட்ட ஜீவர்களுக்கு தான் இன்ப துன்பங்கள்லாம் சுகதுக்கங்கள்லாம் அவனுக்கு சுவாமிக்கு கிடையாது, இன்பமும் துன்பமும் இல்லானே அப்படின்னு நம்ம குருநாதர் சிவபுராணம் பாடினார். உடனேயே சாரி உள்ளானே, இன்பமும் துன்பமும் இல்லானேன்னு வேதாதி சாஸ்திரங்களா சொல்றது, பரசிவ சுரூபத்தை சொல்லிவிட்டார். இருந்தாலும் தான் அறிந்ததை சொல்லணும். இப்ப மாப்பிளைய பத்தி கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாரும் சொல்லியிருக்கா, கல்யாணம் ஆனப்புறம் நமக்கு தெரியுமா இல்லையா. அப்ப அபரஞானத்தினால அறிந்தது இன்ப துன்பம் இல்லாதவன் சுவாமிங்கிறது. ஆனா சுவாமியை நேரிலேயே அனுகிரகத்தை அடைஞ்சிட்டார் இவர், நம்முடைய குருநாதர் கல்யாணம் ஆயிடுத்து இவருக்கு. இந்த பொண்ணுக்கு ஆத்துக்கார் என்னன்னு தெரியும், அதனால சொல்லி தெரிய வேண்டியதில்லை. இன்பத்துன்பங்கள் உள்ளவன் சுவாமிக்கு எப்படி இன்பத்துன்பங்கள் உண்டுன்னு கேட்டா, அவன் தாயை போன்றவன் தன்னுடைய பக்தனுடைய துன்பத்தை தன்னுடைய துன்பமாக கருதுறான். மூர்த்தி நாயனார் தன்னுடைய முழங்கையை அந்த பாறையில் வச்சு தேய்ச்ச பொழுது மூர்த்தி நாயனார் அந்த வழியை பொறுத்துட்டார். அதை துக்கமாக கருதலை, இந்த சரீரம் இதோட போட்டோம், சுவாமிக்கு தொண்டு செய்ய முடியாட்டா உயிர் வாழ்ந்து பிரயோஜனம் இல்லை. கலியர் என்ன பண்ணார், அடுத்து ஒரு அகல் நம்மால் ஏற்ற முடியாது, கழுத்து அறுத்துவோம்னு அறுத்துட்டார். கணம்புள்ளர் முடியினால் திருவிழா கிட்டார், அவர்கள்லாம் அடுத்த க்ஷணம் இந்த கைங்கரியம் பண்ண முடியலன்னா இந்த ஆசை உடம்பை வச்சுட்டு வாழக்கூடாது. தொடர்ந்து பெருமானுக்கு கைங்கரியம் பண்ண முடியும்னா தான் வாழலாம், இல்லைனா உயிர் போக்கிக் கொள்ளணும். அப்படின்னு அவர் உயிர் போக்கிக் கொள்ளும்பொழுது அந்த துக்கத்தை பெருமானால் தாங்க முடியல. அதனால அன்பின் துணிவால் இது செய்திடல் ஐய என்று அவனுடைய வன்புண் மாறும் வண்ணம் பெருமான் அனுகிரம் பண்ணி தடுத்தார்னு பார்க்கணும். ஆகவே சுகதுக்கங்கள் சுவாமிக்கு உண்டு ஆயிடுத்து, இன்பத் துன்பங்கள் சுவாமிக்கு உண்டு என்று ஆகிவிட்டது. அதனால தான் திருவாசகம் என்ன சொல்றது, இன்பமும் துன்பமும் இல்லானே கமா உள்ளானே. இப்போ இன்ப துன்பங்கிறத பாக்கெட்டுக்குள்ளே போடணும், போட்டுட்டு இல்லானே உள்ளானேங்கிற பாக்கெட்டு வெளியில் போடணும். இது வெளியில் இருக்கிறத ஒன்று ஒன்று உள்ளே இருக்கிறத பிரிக்கணும். இன்பம் உள்ளவன் துன்பம் உள்ளவன், இன்பம் இல்லாதவன் துன்பம் இல்லாதவன் சுவாமி. அவருடைய சொரூபம் இன்ப துன்பம் இல்லாதவன், ஆனால் அவனுடைய தடஸ்தம் இன்ப துன்பங்கள் உள்ளவன் பார்க்குறோம். அப்போ சுவாமி என்ன பண்ணார், ராஜசேகரன் உயிரை விட்டுறக்கூடாது என்பதற்காக பெருமான் இடத்தாள் ஊன்றி நீட்டினான் வலத்தாள் வீசி, வலத்தாளை வீசி நீட்டினான். நிருமலன் மாறியாடி காட்டினான், ராஜசேகரனுடைய கண்கள் குளிரும் வண்ணம் கால் மாறி ஆடி காட்டினான். கன்னினாடன் கவலையும் பாசம் ஒன்றும் விட்டினான். அந்த கன்னினாடனாகின்ற ராஜசேகர பண்டினுடைய கவலை, பெருமானுக்கு கால் வலிக்குமே என்ற கவலையும், அவனுடைய மூன்று வகை பாசங்களையும் ஆணவம் கண்மம் என்ற மூவகை பாசங்களையும் வீட்டினான் என்றால் தொலைவித்தான், இல்லாது செய்தான். பரமானந்த வேலையுள் வீட்டினானே, பரமானந்தம் என்ற சமுத்திரத்துக்குள் அவனை செலுத்தினான் என்று சொல்லி ராஜசேகர பண்டினுக்கு முக்தியும் பெருமான் அளித்தான் என்ற அளவிலே இந்த மதுரையம்பதிக்கு மிகவும் சிறப்பான இந்த லீலை. கால் மாறி ஆடியது, எந்த ஊர்லேயும் சுவாமி கால் மாறி ஆடலை, எல்லா ஊர்லேயும் நடராஜா வந்து சிதம்பரம் நடராஜா மாதிரி தான் ஆடுறார். எல்லா சபையிலையுமே இந்த ரஜத சபையில் மட்டும்தான் அவர் கால் மாறி ஆடுகின்றார். அது அவருடைய கருணைக்கு ஒரு எடுத்துக்காட்டாக விளங்குகின்றது. இந்த அளவில் இன்றைய நம்முடைய சொற்பொழிவை முடித்துக்கொள்வோம். நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவ, ஆடக மதுரை அரசே போற்றி, கூடல்லங்கு குருமணி போற்றி.